إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشذ الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இஸ்லாமிய குடும்பம், இதுதான் எனது தலைப்பு. நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாமிய குடும்பத்தின் அங்கத்தவர். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரர். இப்ப நாங்க இந்த சபையில எத்தனையோ ஊர்கள் இருந்து, எத்தனையோ பிரதேசங்கள் இருந்து, எத்தனையோ நிறங்கள் இருந்து, எத்தனையோ வித்தியாசமான பாசைகளை பேசக்கூடியவர்கள் எல்லாம் இங்கு சேர்ந்து இருக்கின்றோம். ஆனால் நாம் அனைவரும் ஒரு குடும்பம். எங்களுடைய நோக்கம் லட்சியம் ஒன்று மட்டும்தான், எங்களுடைய பயணம் ஒன்று மட்டும்தான், அதுதான் சுவர்க்கம். எனவே இந்த சுவர்க்க பயணத்திற்கு எவைகள் தடை கற்களாக இருக்கின்றனவோ அவற்றை நாங்கள் அகற்ற வேண்டும். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு கண்ணாடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கண்ணாடியை பார்க்கின்றோம், எங்களுடைய முகத்தை பார்க்கின்றோம், முகத்திலே அழுக்கு இருக்கிறது, தாடி அலங்கோலமாக இருக்கிறது, கொண்டை பரட்டையாக பரதேசி போன்று இருக்கின்றது, என்ன செய்வோம்? அனைவருக்கும் தெரியும், கண்ணாடியை விட்டு விட்டு வேறோடத்துக்கு போய் அதனை சீர் செய்ய முடியாது, உடனே அந்த இடத்திலே நாங்கள் சீர் செய்வோம். அதே போன்று எமது சகோதரர்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய குறைகளை காண்கின்ற பொழுது உடனே அங்கே நாங்கள் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். தவிர பின்னால் போய் அந்த குறையை நாங்கள் பேசுவோமாக இருந்தால் மிருகத்தை விட கேவலமானவர்கள் எங்களை விட யாரும் இல்லை. சிலர் சிலரை புறம் பேசாதீர்கள். உனது சகோதரன் மரணித்த மையத்தாக பிணமாக இருக்கின்ற நிலையிலே அவனை நீ புசிக்க விரும்புவாயா? நீ விரும்ப மாட்டாய், வெறுப்பீர்கள். இந்த வேலை நாங்கள் செய்யக்கூடாது. சகோதரனுடைய குறையை பிறரிடத்தில் பேசக்கூடாது. விசேடமாக இந்த இஸ்லாமிய குடும்பமாகிய நாங்கள் எமது இந்த குடும்பம் ஒரு சமுதாயம், ஒரு நாடு, உலகம் என்று பரந்த விரிந்த ஒரு அமைப்பு. எனவே ஒரு நாடு என்கின்ற வருகின்ற பொழுது அதனுடைய ஆரம்பம் குடும்பம். குடும்பத்தினுடைய அங்கத்தவர்கள் தாய், தகப்பன், பிள்ளைகள். பல குடும்பங்கள் சேர்கின்ற பொழுது கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்து நகரம், பல நகரங்கள் சேர்ந்து நாடு, பல நாடுகள் சேர்ந்து உலகம். எனவே சாதாரண ஒரு விடயம் அல்ல. எனவே எங்களிலே நாங்கள் சீர்திருத்தங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். 5 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஏதோ பயானை கேட்டோம், விட்டோம் என்றல்ல, கேட்டதை எமது வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். முதலாவது என்னுடைய எனது குடும்பத்திற்கு தான் இந்த உபதேசம், அதன் பிறகு உங்களுக்கு. நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு உபதேசமும் எமது படைப்பாளனுடைய உபதேசமே அன்றி வேறொன்றும் இல்லை. அவன் சொல்லுகின்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சுயநலமாக உன்னை மட்டும் நீ பாதுகாத்துக் கொள் என்றல்ல சொல்லவில்லை. நாங்கள் சுயநலக்காரர்களாக இருக்கக்கூடாது. என்னையும் எனது மனைவியையும் எனது பிள்ளைகளையும் எனது தாயையும் எனது உறவுகளையும் சேர்த்து நான் சொர்க்கத்திற்கு கொண்டு போக வேண்டும். குவாம்புசக்கும் அகலிக்கும் நாளா, உன்னையும் உனது குடும்பத்தையும் நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள். இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உள்ள உபதேசம், ஒவ்வொரு சகோதரிக்கும் உள்ள உபதேசம், ஒவ்வொரு வாலிபனுக்கும் யுவதிக்கும் உள்ள உபதேசம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயா. எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் பாடம், ஒவ்வொருத்தரும் உங்களிலே பொறுப்புதாரி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அமீர் தலைவர் அவருடைய பொறுப்பை விசாரிக்கப்படுவார். வர்ரஜுல் ராயின், குடும்ப தலைவன், அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்ப பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவான். தன்னுடைய மனைவி பிழை செய்கின்ற பொழுது, பிள்ளைகள் தவறுகள் செய்கின்ற பொழுது, பாவங்களிலே ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது, கண்டும் காணாமல் ஏனோ தானோ என்று இருந்தால், அந்த பாவத்திற்கு நான் சம்மதப்படுகின்றேன், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அடுத்ததாக சொன்னார்கள், வல் மர்அத்து ராயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா, மனைவி தன்னுடைய கணவனுடைய வீட்டு பொறுப்புகளை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். மனைவிக்குத்தான் பொறுப்பு கூட. பெண்கள் பகுதியிலே இந்த முழங்கப்படக்கூடிய உபதேசங்கள் சரியாக விளங்கப்படுகின்றதா, ஒரு தகவலை அனுப்புங்கள். ஏனென்றால் கட்டாயமாக எங்களுடைய சகோதரிகளுக்கு இந்த உபதேசங்கள் சென்றடைய வேண்டும். நீண்ட பிரயாணத்திலே இருந்து வந்திருப்பீர்கள், கஷ்டத்தோடு வந்திருப்பீர்கள், பெரும் களைப்போடு இருப்பீர்கள். தூக்கம் எங்களை குடிக்கொள்ளும், இடத்தை மாற்றி இந்த உபதேசங்களை நாங்கள் செய்யமடுக்க வேண்டும். எமது வெற்றி இந்த எமது குடும்பம் திருத்தப்படுவதிலே தான் இருக்கிறது. எனவே மனைவி விசாரிக்கப்படுவாள். எங்களுடைய ஒவ்வொரு ஊர்களிலும் எங்களுக்கு பள்ளிவாயல் கிடையாது. எங்களுடைய எல்லா வீடுகளுக்கும் பாங்கோசை கேட்பதில்லை, சில குறிப்பிட்ட இடங்களை தவிர. எனவே அந்த பகுதிகளிலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? இவ்வாறான உபதேசங்கள் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஆண்களுக்கு கிடைக்கும், ஜுமாவிலே, ஆனால் பெண்களுக்கு இல்லை. இந்த உபதேசங்களை நாங்கள் பெண்களுக்கு ஆடியோவை நாங்கள் போட்டு காட்டுகின்றோமா? அதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை அவர் அல்லது கிழமையில் எத்தனை அவர்கள் நாங்கள் ஒரு மார்க்க உபதேசத்தை கேட்கின்றோம். நான் சொல்லுகின்றேன், பள்ளி வாயில்கள் அருகாமையிலே இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு, பள்ளி வாயல் அருகிலே இருந்தாலும் கூட எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாக கண்காணித்து அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் ஐஸ் குடித்தால் நாங்கள் ஓ சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், உடனே பாய்ந்து தடுத்து விடுகின்றோம். அந்த பிள்ளைகள் நாளைய தலைவர்கள், நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே நாங்கள் கவனிக்கின்றோம் அந்த ஐஸை, ஆனால் இந்த ஐஸ் பல பருவங்களிலே பல விதத்தில் எங்களை தேடி வருகிறது. எனவே நாங்கள் பிள்ளைகளை அரவணைத்து பக்குவப்படுத்த வேண்டும். இன்றிலிருந்து நாங்கள் ஒரு டைம் டேபிளை எங்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டாயமாக ஒவ்வொரு வீட்டிலும் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜமாஅத் தொழுகை நடத்த வேண்டும். பள்ளி அருகாமை இல்லை என்றால், உங்களுக்கு பக்கத்திலே பிள்ளையை தொழுவதற்கு நிறுத்துங்கள், தொழுகையை நடத்துங்கள், தொழுகையிலே ஓதல்களை சத்தமாக ஓதுங்கள், ருக்குவில் இருக்கக்கூடியவைகள், சுஜூதில் இருக்கக்கூடியவைகள், அந்த ஒவ்வொரு கிராத்தினுடைய தமிழாக்கத்தம், தமிழாக்கம், அதனுடைய மொழிபெயர்ப்புகள், இவற்றை பிள்ளைகளுக்கு பயிற்சியாக கொடுங்கள். பிள்ளைகளை நாங்கள் எப்படி அவர்களுக்கு ஒரு நோய் வந்துவிடக் கூடாது என்று பக்குவமாக இருக்கின்றோமோ, இந்த பிள்ளை நாளை பெரிய நோய்க்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். எங்கள் அனைவரையும் துரத்திக் கொண்டிருக்கின்றது இந்த போதை வஸ்து. நாங்கள் யாரும் விதிவிலக்கல்ல. முந்தி என்றால் தலைநகரத்திலே மட்டும் இருந்தது, இன்று ஒவ்வொரு சிறிய கிராமத்திலும் குடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்திலே தலைநிமிர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால், எங்களிலே மார்க்கம் இருக்க வேண்டும், தீன் இருக்க வேண்டும். தீனை விட்டால் எல்லாம் போச்சு. அல்லாஹ்வுடைய பயத்தையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இந்த விதைக்க வேண்டும். அதனை எவ்வாறு செய்வது? பிள்ளைக்கு நீ போய் தொழு அப்படின்னு சொல்றது, நான் தொழுறேன் இல்லை, நான் எப்போ தொழுறேன்? டைமுக்கு குரான் எடுத்து ஓதுனியா? குரான் ஓது, ஓதுனியா? ஓது. இங்க வரைக்கும் டைம் இல்ல, உமாக்கும் டைம் இல்ல. இது வந்து சாத்தியம் இல்ல. இந்த பிள்ளைகள் ஒழுங்க வராது. நாளைக்கு உங்கள்ட்ட கேள்வி கேட்கும், இல்லாட்டி கேட்காது. ஏவாப்பா நீங்க ஓதல, நீங்க நேரத்தில் தொழுறீங்கல்ல, கேட்கும் கேட்காது. கேட்டால் கோபம் வரும், கேட்கலாட்டி அந்த பிள்ளை என்னவா மாறும்? உங்களை மாதிரி தான் அது வரும். எனவே பிள்ளைகளுக்கு முன்மாதிரி நாங்கள் எண்ணிலேயும் எங்களுடைய சகோதரிகளிலேயும் கணவன் மனைவியிலே முதலாவது மாற்றம் வரணும். அப்பொழுதுதான் எமது சமுதாயம், எமது குடும்பம் மாறினால்தான் எமது சமுதாயம், எமது ஊர், எமது நாடு, எமது உலகம் மாறும். இது பெரிய காரியம் ஒன்றல்ல. எனவே ஜமாஅத்து தொழுகை முடியுமான வரைக்கும் 5 நேரம் முடிந்தால் தொழுங்கள். வீட்டிலே பள்ளி இல்லாதவர்கள், அதன் பிறகு பெரிய காரியம் ஒன்றல்ல, இஷாக்கு பிறகு குர்ஆனிலே இருந்து ஒரு பக்கம் ஓத வைத்து அதனை மொழிபெயர்ப்பது. அதே போன்று சுபஹுக்கு பிறகு ஒரு ஹதீஸை வாசிக்க வைத்து மொழிபெயர்ப்பது. இந்த பயிற்சியை நாங்கள் எங்களிலே கொண்டு வர வேண்டும். இப்ப நான் இந்த சபையில கேட்கிறேன், இப்ப நான் இந்த சொல்ற விஷயம் யாருடைய வீட்டில் நடக்குது கொஞ்சம் கை தூக்குங்க, டக்குண்டு ஒரு நிமிஷம் டைம் தான், டக்குனு கை தூக்கு பாப்போம். இந்த பயிற்சி எங்கட வீட்டுல தர்ஜுமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து நாங்க தர்ஜுமா வாசிக்கிறோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளோட தொழுகிறோம், டக்குனு கையை தூக்குங்க. அல்ல அருள் புரிவான உங்களுக்கு செய்யறவங்களுக்கு. எங்க ஒருத்தர் இதுதான் ஒருத்தர் எத்தனை பேர்? நான் கையை தூக்குவேன் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது எங்கள இருந்தா மட்டும்தான் எங்கள மாற்றம் வரும். எனவே முதலாவது எங்கள பிள்ளைகளை நாங்க திருத்துறதுக்கு முந்தி நாங்க பிராக்டிக்கலி எங்கள செயல்கள் இருக்கணும். நாங்க நேரத்துக்கு சொல்லணும், நாங்க ஓதணும், பிள்ளை எங்களை பார்த்து செய்யும், அப்பதான் அந்த பிள்ளைய நாங்க பாதுகாக்க. எனக்கு தரப்பட்ட டைம் இந்த தொழில்நுட்ப கோளாறினால குறைக்கப்பட்டு, இப்போ இது ஒரு பெரிய ஒரு தலை, பல கோணங்கள்ல நாங்க பேசணும், இத கலந்துரையாடணும். இன்ஷால்ல முதலாவதாக நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. எங்கட லட்சியம் சொர்க்கம், அதற்கு முதல் படி எங்களுடைய பிள்ளைகளை நாங்க சரிவர நாங்க வளர்க்கணும். அவர்களுக்கு முதலாவது ட்ரைனிங் இதுதான். அவங்க படிக்க போறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களா, வந்து பிள்ளைகளோ டிஸ்கஸ் பண்ணுங்க என்ன செஞ்சீங்க. முதலாவது பாருங்க, கொப்பிகளை பெரட்டி உருவம் கீறிக்கிறாங்களா, அப்ப உபதேசம் பண்ணுங்க. எலும்பிருக்கிற வேலை செஞ்சீங்களா, ஏனண்டா ஏத்தால புத்துலத்தை தவிர வேற எங்கேயும் இஸ்லாமிய எங்க பாடசாலை இல்ல, எல்லாரும் பாடசாலைக்கு அனுப்புங்க, யாரும் விதி விலக்கு இல்ல. அப்ப எழுமி நிற்கிறீங்களா, உபதேசம் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்ப மட்டும்தான் நாங்க எங்கட பிள்ளைகளை எங்கட மார்க்கத்தோட வச்சுக்கொள்ள. அல்லாஹ் தஆலாவுடைய உபதேசம் சூரத்து நிசா 34வது வசனம், அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் ஆண்கள். வீட்டுடைய நிர்வாகம், வீட்டுடைய கண்ட்ரோல் யார கையில இருக்கு? ஆண்கள கையில இருக்கு. அப்ப ஆண்கள் அந்த நிர்வாகத்தை கையில வச்சு கொள்ளணும். ஏன் இது ஆண்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான்? ஆண்கள் அல்லாஹால அந்த விதத்துல படைத்திருக்கிறான். ஆண்களுக்கு குறைந்தபட்சம் வாரத்துல ஒரு நாளாவது உபதேசம் கிடைக்குது, எனவே அவர் நிர்வாகம் சரியா செய்வாரு. பெண்கள் அப்படி அல்ல. பெண்கள் நிறைய குறைகள் இருக்கு, நிறைய பலகீனங்கள் இருக்கு, நிறைய மறதிகள் இருக்கு. இன்ஷால்லாஹ் அடுத்த தலைப்புல நான் அதை பேசுவேன். அப்ப அர்ரிஜால் கவ்வாமுனால நிசா, நீங்க நிர்வாகம் செய்யுங்க. என்னென்ன நிர்வாகம்? இதுல நிறைய பிழைகள் நடக்குது. பெண்களுக்குரிய எல்லா நிர்வாகமும் ஆண்கள் தான் சம்பாதிக்கிறது, பெண்கள் அல்ல ஆண்கள். அவர்களுக்குரிய வீடு கொடுப்பது பெண்கள் அல்ல ஆண்கள். வாலிபர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஆடைகள் கொடுப்பது ஆண்கள், அவர்களுக்கு உணவு கொடுப்பது ஆண்கள், அவர்களை பயணத்திற்கு அழைத்து செல்வது ஆண்கள். பிள்ளைகளுக்குரிய அனைத்து விடயங்களையும் பிள்ளைகளை பெற்றோம் வளர்த்தோம் என்று விட்டு விடுவதல்ல. நான் ஏற்கனவே முதலாவதாக சொன்ன அந்த விஷயம், அந்த பிள்ளைகளுடைய அனைத்து வளர்ப்பு பொறுப்புகளையும் கவனிக்க வேண்டியவர்கள் ஆண்கள். இருந்தாலும் ஆண்கள் வெளியில இருப்பதன் காரணமாக பெண்கள் இந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். கணவனுடைய வீட்டு பொறுப்பை பற்றி, பிள்ளைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், சிலரை விட அல்லாஹ் சிலருடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான், ஆண்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான். அதற்காக பெண்கள் கேவலமோ இழிவோ அல்ல, பெண்களுடைய நிலையை விட ஆண்களுக்கு சற்று அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தான் சொல்லுகின்றான். இந்த ரகசியத்தை அவனே அறிந்தவன். அதுல ஒரு காரணம், நீங்கள் உங்களுடைய சொத்தில இருந்து செலவழிக்கின்றீர்கள். உங்களுடைய மனைவியுடைய சொத்தில இருந்து நீங்கள் சாப்பிடுவதல்ல. இன்று இந்த அறியாமை கால எம்மை சுற்றி வாழக்கூடியவர்கள் இது அனைத்தையும் தலைக்கீழே மாற்றி வைத்திருக்கின்றார்கள். பிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம், ஆண்கள் உங்களுடைய சொத்துக்களிலே இருந்து நீங்கள் செலவு செய்கின்றீர்கள், எனவே நீங்கள் அந்தஸ்திலே சற்று உயர்ந்தவர்கள். பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், சாலிஹான நல்ல மனைமார்கள் யார் தெரியுமா? காணிதாத்தும், அவர்கள் அடிபணிந்து செல்வார்கள், கட்டுப்பட்டு செல்வார்கள். பெண்கள் பகுதியில சவுண்ட் போகுது இல்லையா? எவ்வளவு கத்தியும் வேலை இல்ல. மைக் செட்டிங் பொறுப்புதாரிகள் கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் சொல்லுங்க, நான் தொடர்றதா? பெண்கள் பகுதிக்கு சத்தம் சரியா போகுது இல்லையா? அப்ப அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்ற அந்த வசனத்தில், ஃபஸ்ஸாலிஹாது, நல்ல மனைமார்கள் யார் என்றால் காணிதாத்துன், கட்டுப்பட்டு செல்வார்கள். நல்ல மனைமார்கள் கட்டுப்பட்டு காட்டுவார்கள். என்ன மனைமார்கள் சரியாக கட்டுப்பட்டு காட்டுகின்றீர்களோ உங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வருவார்கள். உங்களுக்கும் உங்களுடைய கணவர் தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுவார்கள். எந்த மனைமார்கள் கணவனுக்கிடம் முரண்பட்டு பேசுகின்றீர்களோ, எந்த மனைமார்கள் கணவனுடைய கட்டளையை மீறுகின்றீர்களோ உங்களுடைய பிள்ளைகள் சரியா வரமாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் பிள்ளைகளை ஆரம்பத்திலே தவறவிட்டால் முதல் கோணல் முற்றிலும் கோணல். நாங்கள் அனுபவத்திலே பார்த்து பேசுகின்றோம், அனுபவத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த எங்களுடைய சகோதரர்கள் இன்று இருக்கின்றீர்கள், சிந்தித்து பாருங்கள். பெண்கள் பகுதியில் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்களாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சகோதரிகள் சந்திச்சிருக்கிறீங்க, இனி சந்தோஷ அந்த இதுல அதிகமா கதைக்கிறீங்க, இனி தவிர்க்க இல்லாத. ஆனா உங்களுக்கு இன்டர்வல் இருக்குது, உங்களுக்கு இடைவேளைகள் நிறைய தரப்பட்டு இருக்குது. இன்ஷால்லாஹ் அந்த இடைவேளைகள் உங்களோட கதைகளை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கதைக்கிறனால அநியாயம், எவ்வளவு தியாகங்களை செஞ்சு வந்திக்கிற சகோதரிகளுக்கு இந்த உபதேசங்கள் இல்லாம போகுது. பணத்தையும் நேரத்தையும் அவர்களுடைய கஷ்டங்களையும் சுமந்து வந்த சகோதரிகளுக்கு இது வீணாக்கப்படுது. அதனால கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க சகோதரிகள், கொஞ்சம் அமைதியாயிருங்க. உங்களுக்கு அடுத்த இன்டர்வல் இருக்கும், அடுத்த இடைவேளை அந்த சாப்பாடுகளும் இருக்கும், அதனால நீங்க கொஞ்சம் அமைதியாயிருங்க. அப்ப ஹாஃபிலாத்துன் லில் கைப், அவர்கள் அடிபணிந்து செல்வார்கள். அவர்கள் அதே போன்று கணவனுடைய விஷயங்களையும் அவர்களுடைய விடயங்களையும் அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிமா ஹஃபிழல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த சகோதரர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு ஆட்களுக்கு இடம் இல்லாம இருக்கா, கொஞ்சம் எல்லாரும் முன்னுக்கு வாங்க. இந்த முன்னுக்கு இடமிக்கு தானே, கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, நெருங்கிறீங்க, செய்ய வழி இல்லை. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, எல்லாரும் உபதேசங்களை கேட்கறதுக்கு. அல்லாஹு தஆலா இந்த உபதேசத்தினுடைய முழு பயனையும் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உபதேசங்களுடைய நோக்கம் நாங்க நல்ல சமுதாயமாக வரணும், எங்களுடைய தவறுகள் களையப்படணும் என்றதை தவிர யாருடைய மனசை நோக வைக்கிறது இல்ல. அதை நீங்க நல்லா வச்சுக்கொள்ளுங்க, நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இது யாருடைய எந்த தனிநபரையும் வச்சு பேசுறது இல்ல, இது நாங்க மாறணும் என்றதுக்காக வேண்டிதான் நாங்க பேசுறோம். அதனால எல்லாரும் சகோதரர்கள் கொஞ்சம் கிட்ட வாங்க, பெண்ணுக்குள்ள வந்து இருக்கிறது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், இப்ப உங்களோட மனைவிமார்கள் உங்களோட பிரச்சனை போடுறாங்க, நீங்க சொல்ற மாதிரி கேட்கிறாங்க இல்ல, அந்த மனைவிமார்களோட நீங்க பிரச்சனை பட்டு அவங்களோட அஞ்சுறீங்க. இப்ப உங்களுக்கு யோசனை வருது, எனக்கு என் பிள்ளைகளை சரியா வழி நடத்தி கொள்ளையிலா, இவ எனக்கு கட்டுப்படுறாள் இல்ல, நான் சொல்றதுக்கு மாறு செய்யறாள், ஈட்டிக்கு போட்டியா நடக்கிறாள், இப்ப என்ன செய்யற இந்த மனைவிய, வல்லாதி தகாஃபு நுஷூஸஹுன்ன, இப்ப என்ன செய்யற, உடனே தலா கூப்பிட்டு இன்னொன்னு போறியா? சில பேர் அப்படி, அல்லாஹ் அப்படி ஒரு வழிகாட்டல தரல. அல்லாஹ் என்ன வழிமுறை சொல்றான், முதலாவது ஃபைதுஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க. உங்களுக்கு உபதேசம் பண்ண இல்லாட்டி உபதேசம் நடக்கிற இடத்துக்கு கூட்டி போங்க. அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நாங்க எங்க பிள்ளைகளோட சேர்ந்து தர்ஜுமால அல்லாஹ்வுடைய உபதேசம் நாங்க வாசிக்கணும். நாங்க வாட்ஸ்அப்ல பயான்கள் நிறைய வருது, யூடியூப்ல பயான்கள் நிறைய வருது, நாங்க எத்தனை பேர் கேட்கிறோம், இப்ப நான் சபையில கேட்டா தெரியும், நேரம் இல்ல, எங்கட வீட்டுலயும் தான் பயான்கள் கேட்க நேரம் இல்லை. அதனால அல்லாஹ் சொல்றது என்ன, நீங்க உபதேசம் பண்ணுங்க, உபதேசம் பண்றதுக்கு உங்களுக்கு இயலாதா, உபதேசம் நடக்கிற இடத்துக்கு கூட்டி போங்க, இந்த மாதிரியான இடத்துக்கு கூட்டி வாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அச்சங்கள் அவர்களுக்கு ஏற்படும், அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும், அவர்கள் மாறலாம். மனைவி கட்டுப்படுறாள் இல்ல, சண்டை போடுறாள், பிள்ளைகளை சரியா கவனிக்கிறாள் இல்ல, சரியா நேரத்துக்கு ஆக்கி தரா இல்ல, பணத்தை ஊதாரித்தனமா செலவழிக்கிறாள், வீணாக ஆடைகளை வாங்கி போடுறாள், வீணாக சாப்பாடுகளை வீணடிக்கிறாள், எந்த நேரமும் கடை சாப்பாடு, இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள். 1000 ரூபாய் சம்பாத்தியம் என்றால் 1200 ரூபாய் செலவு, கரண்டை வீணடிக்கிறாள், தண்ணியை வீணடிக்கிறாள், எல்லா பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, பயபோகுன்னு அவங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க. ஆனா கேக்குற மாதிரி இல்ல. இப்ப என்ன தெரியுமா, வஹஜுரூஹுன்ன ஃபில் மலாஜ், இப்ப நீங்க அவங்க படுக்கிற இடத்துல இருந்து நீங்க தூரமாவுங்க, படுக்கிற அறையில இருந்து நீங்க தூரமாகுங்க, பெட்ல இருந்து நீங்க தூரமாகுங்க. யாரு, கணவன். அது தான் செய்யணும். இதுல நல்ல மாற்றம் வரும், செஞ்சு பாருங்க. எங்களுடைய படைத்த, எங்களை படைத்த, எங்களை பற்றி அறிந்த படைப்பாளன் எங்களுக்கு சொல்லி தருகின்றான் வாழ்க்கையின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் லைஃப். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நாங்க இந்த முறைப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதியா வாழும், வேற எங்கேயும் நிம்மதி கிடைக்காது. எனவே இந்த உபதேசங்களுக்கு வந்த அனைவருமே பாக்கியவான்கள். அதைவிட பாக்கியவான்கள் யார் என்றால் இதனை கேட்பவர்கள். அதிலும் பாக்கியவான்கள் யார் என்றால் கேட்டவற்றை நடைமுறைப்படுத்துபவர்கள். பெரும் பாக்கியம் இது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர முடியாது. அல்லாஹ் எங்கள் மீது செய்த அருள், எங்கள் மீது கொண்ட இரக்கம், நாங்கள் இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சபைக்கு திரண்டு வந்திருக்கின்றோம். அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கின்றான். இந்த இரக்கம் இருந்தால் மட்டும்தான் சுவர்க்கம் போக முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால் வீங்க வீங்க நின்று தொழுவார்கள் அல்லாஹ்வின் தூதர். மனைவிகள் கேட்பார்கள், உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே, நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வணங்குகின்றீர்கள்? சொல்வார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாமல் சுவர்க்கம் நுழைய முடியாதே. எனவே அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹோடு அவனுடைய உபதேசங்களை நாங்கள் கேட்டு நடக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் சொல்லிட்டார். நாங்கள் எப்படி அல்லாஹுக்கு உதவி செய்வது? பண உதவியா, உடல் உதவியா, என்ன உதவி அவனுக்கு? அல்லாஹு சமத், அவனே தேவையற்றவனே. அவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவனுக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல, அது எங்களுக்கு செய்யக்கூடிய பிரயோஜனமான வேலைகள் அவனுக்கு கட்டுப்படும். எனவே அவனுக்கு நாங்கள் சரியாக கட்டுப்பட்டால் அவன் எங்களுக்கு எல்லா துறையிலும் உதவி செய்வான். மனைவிடைய விஷயத்திலே பிரச்சனை படுத்துறாங்களா, முதலாவது அவங்களுக்கு உபதேசம், இரண்டாவது அவங்களை உங்களுடைய ரூம்ல இருந்து, கட்டில இருந்து, படுக்கிற இடத்துல இருந்து நீங்க தூரமாகுங்க. மனைவியை துரத்த சொல்லல, மனைவியை தூரமாக சொல்லல, அவங்கள வீட்டுக்கு அனுப்ப சொல்லல, நாங்க தூரமாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். ஒரு மாதம் எல்லா மனைவிமார்களையும் விட்டு ஒதுங்கி இருந்தார்கள். இதுதான் சரியான வேலை. வேற இடத்துல வீட்டிலிருந்து ஒதுங்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய உபதேசம், படுக்கின்ற இடத்தை விட்டு நீ ஒதுங்கி இரு. இதுதான் ஆகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட். அவங்கள அடிக்கிறதில்ல, அவங்களுக்கு கொடுமை செய்யறதில்ல, கண்ட கண்ட வார்த்தையால திட்டுறதில்ல. சிம்பிளான ஒரு வேலை. அவங்கள கட்டுப்படுத்தணுமா? நீங்க கட்டுப்படுத்துறா அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி கட்டுப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நீங்க கட்டுப்படுத்தல, அவங்களுக்கு உங்களோட கொத்தடிமைகள் அல்ல அவர்கள், உங்களுடைய வேலைக்காரிகள் அல்ல அவர்கள், உங்களுடைய துணைவியர்கள், உங்களுடைய சப்போர்டர்ஸ், உங்களுடைய உதவியாளர்கள். எனவே நீங்கள் சற்று ஒதுங்கி இருங்கள். இப்பொழுதும் அவர்கள் திருந்துவதாக இல்லை என்றால் வதுரிபூஹுன்ன, இப்பொழுது அடியுங்கள். எப்படி அடிக்கிறேன்? கம்ப எடுத்துக்கொண்டு முறிய முறிய அடிக்கிறியா? தார் மாறா போட்டு கண்ணத்தில் அறையிறதா? இல்ல, லேசா அடிக்கிற. அதுக்காக நீ வலிக்காம அடிக்கிற தடாவுற இல்ல, லைட்டா அடிக்கலி போகும். இப்ப உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு அனுமதி இருக்குது. அனுமதி இருக்குதுன்னா நல்லா நிலம் வச்சுக்கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்லித் அஹதுக்கும் இம்ராதஹு, உங்களுடைய ஒருவரும் தன்னுடைய மனைவியை அடிக்க வேண்டாம். ஒரு அடிமையை அடிப்பது போன்று நீங்கள் அடிக்க வேண்டாம். அவர்கள் உங்களுடைய அடிமைகள் அல்ல, ஹராம். உங்களுடைய மனைவிகளை நீங்கள் காயப்படுத்துகின்ற அளவுக்கு, கடுமையான பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு மார்க்கமும் இடம் தரல, இந்த உலகமும் இடம் தரல. உங்களோட பொண்டாட்டிமார் அடிக்கிறதுக்கு உலகம் அறவே இடம் தரல. உங்களை ரிமாண்ட் பண்ணேன். ஆனால் அல்லாஹு தஆலா லேசா
அடிக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறான், கண்ட மாதிரி அடிக்கலா. அல்லாஹ் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்றான், என்ன தெரியுமா? நீங்க கண்ட மாதிரி மனைவியில போட்டு அடிச்சுட்டு அடிச்சு போட்டு மாறா போறே. இப்படி இருக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசம் சஹீஹ் புகாரியிலே 4908 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கடுமையாக மனைவியை அடிச்சு போட்டு, அவர்களை கடுமையாக காயப்படுத்தி போட்டு, கடுமையாக நோயை செய்து போட்டு, பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க அவங்க கிட்ட போறீங்க, இந்த வேலை செய்யாதீங்கன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. ஹராம். உங்களுக்கு என்ன, நீங்க லேசா அடிக்கலாம், அவங்க ரூம்ல இருந்து ஒதுக்கணும், அதற்கு பிறகு அதுக்கும் கட்டுப்படாட்டி நீங்க லேசாக அடிக்கலாம். இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திலே மாற்றத்தை உருவாக்குவான். அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்கின்ற வேலை இப்ப உங்களுக்கு அவங்க கட்டுப்பட்டு வந்துட்டாங்க என்றால் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்க வேணாம். அவங்களை குத்தி குத்தி காட்டி, நீங்க அன்னைக்கு அப்படி நடந்தீங்கதானே, நீங்க அன்னைக்கு இப்படி செஞ்சீங்கதானே, குத்து கதையில் சொல்ல வேணாம். அவங்களோட எந்த குற்றங்களையும் நீங்க தேட வேணாம், எல்லாத்தையும் விட்டு போட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னல்லாஹ்கான அலியன் கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் உயர்வானவன், மிகவும் பெரியவன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே உபதேசத்தில் சொல்லுகின்றான். தொடர்ந்து உபதேசிக்கின்றான், அவர்கள் எங்களோடு வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்ற ஒரு நிலையை நீங்கள் கண்டால், ஃபைன்ஹிஃப்தும் ஷிகாகபைனஹுமா, நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறீங்கள் என்ற ஒரு நிலை உங்களிலே வந்தால், இப்ப தலாக்கு சொல்றதா இல்ல? அப்பையும் நீங்க தலாக்கு சொல்றது இல்ல. உங்களோட குடும்பத்திலிருந்து ஒரு ஆளையும் அவளுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஆளையும் நீங்க வச்சு சமாதானம் பேசுங்க. ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்தால் அல்லாஹு தஆலா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை செய்திருக்கின்றான். இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த சமூகத்திலே, நாங்கள் இந்த காலி கோடுகளிலே எங்களுடைய இந்த சமுதாயம் சீரழிவதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் நினைக்கின்றேன், இந்த சமுதாயத்திற்கு இந்த சாபக்கேடு வேறு எந்த சமுதாயத்திற்கும் இல்லை. அவ்வளவு தலாக்கு ரெக்கார்டுகளை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் தொட்டதுக்கு பிடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் தலாக். அங்க ஊழல் நடக்கிறது, அதெல்லாம் இந்த சபையிலே பேச முடியாது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய உபதேசம் அங்கு இல்லை. எங்களிலே அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான். எங்களிலே இப்படியான குறைகள் வருகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் நாங்கள் நெருங்க வேண்டும். இன்னொரு இடத்திலே 19 அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க அந்த மடைமார்கள் தொடர்ந்து பிடிவாதத்தோடையும் பிரச்சனை படுத்திக் கொண்டு தான் இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களோடு நல்ல முறையிலே வாழுங்கள், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு உபதேசத்தை சொல்றான் தெரியுமா? நீங்க விட்டு பிரியுங்க நல்லா சொல்லல, தொலைச்சிட்டு வேற ஒண்ணு எடுங்க நல்லா சொல்லல. நிறைய பிரச்சனை, பிள்ளைகள பிரச்சனை, செலவு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கேட்டும் கட்டுப்படாமல் இருந்தாலும் கூட நீங்கள் நல்ல முறையில நடங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தாலும் சரி, வாழ்றது பிடிக்கதே இல்ல உங்களுக்கு, இருந்தாலும் நீங்க அல்லாஹு காணீங்க, என்ன செய்யுங்க, பொறுத்து கொண்டு அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. இது ஒரு முக்கியமான உபதேசம். இந்த உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த உபதேசத்திலே பலன் இருக்கிறது. எங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இதிலே பலன் இருக்கிறது. அசான் தக்ரஹு ஷைஆ, நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், விருப்பமில்லை நீங்கள் வெறுப்பீர்கள். வதஜல் அல்லாஹு ஃபீ கைரன் கசீரா, ஆனால் அதிலே அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான் உங்களுக்கு. சுபஹானல்லாஹ். இல்ல, வாழவே பிடிக்கல, கொண்டாடி பார்க்கவே வெறுப்பா இருக்கு, கட்டுப்படுறாலும் இல்ல, சொல் கேட்கிறாலும் இல்ல, அவட இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யறாள். இதிலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அசா அந்த நீங்கள் சில விடயங்களை நீங்கள் அந்த மனைமார்களிலே வெறுப்பீர்கள், ஆனால் அவர்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்களை நீங்கள் வெறுக்கின்றீர்கள், தாங்க முடியல வெறுக்கின்றீர்கள், ஆனால் வதஜல் அல்லாஹு ஃபீ கைரன் கசீரா, அல்லாஹு தஆலா அதுல நிறைய நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவில் ஒரு இடத்துல சொல்றான், நீங்கள் ஒரு விஷயத்திலே கவலைப்படுவீர்கள், ஒரு விஷயத்திலே நீங்கள் துன்பப்படுவீர்கள், அந்த விஷயத்திலே நன்மை இருக்கிறது, நீங்கள் அறிய மாட்டீர்கள், நாங்கள் அறிவோம். ஒரு மோசமான ஒரு பொம்பளையோட வாழ்றதுல என்ன நன்மை இருக்கு? ஆனா அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எங்கள் எஜமான் எங்களை படைத்தவன், எங்களுடைய அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவன் சொல்லுகின்றான். சகோதரர்களே, நான் சொல்லல, நீங்கள் வெறுக்கின்றீர்கள், மனைவியுடைய விஷயத்திலே சொல்லுகின்றான், பொதுப்படையாக சொல்லுகின்றான், நீங்கள் சில விடயங்களை வெறுப்பீர்கள், சில விடயங்களிலே கவலைப்படுவீர்கள், அதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது, அந்த நன்மை உங்களுக்கு தெரியாது. கொண்டாடிய வெறுக்கிறீங்க, அதுல என்ன நன்மை இருக்கீங்களோ தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த நாளும் மன உளைச்சல், எந்த நாளும் டென்ஷன், எந்த நாளும் ஸ்ட்ரெஸ், தொழிலும் செய்ய முடியல, ஒன்னும் செய்ய முடியல. கஷ்டத்தோட வாழ்றவங்களுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இருப்பினும் அந்த மனைமார்களை அல்லாஹ் மாற்ற போதுமானவன். நீங்கள் சரிவர இஸ்லாத்தை கடைபிடிப்பீர்களாக இருந்தால் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய உபதேசம், உங்களுடைய அந்த துன்பத்திலே நன்மை இருக்கிறது, அந்த நன்மையை என்னவென்று நீங்கள் அறிய மாட்டீர்கள், நாங்கள் அறிவோம். நான் நினைக்கிறேன் சூரத்துல் பக்கரா 162வது வசனமாக இருக்கணும். அது என்ன நன்மை என்றதை உங்கள் அறிந்து கொள்வீர்கள், அல்லது மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா காட்டுவார். நீங்கள் இவ்வளவு துன்பத்திலும் நீங்க பொறுத்து கொண்டு இருந்தீங்க இல்லையா, அதுல ஏதோ நன்மை ஒன்று இருக்கின்ற, நான் சொன்னதுக்காக வேண்டி நீங்க நம்பி அந்த நன்மை ஒன்று இருக்குது, நீ அந்த விஷயத்துல பொறுமையா இருந்தீங்க இல்லையா, நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்ளா, சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து 64வது வசனத்துல இருந்து எடுத்து பாருங்க, அதுல மூணு சம்பவங்கள் நடக்குது, இதெல்லாம் சொல்லலாம். மூசா ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் பயணம் போறாங்க, ஒரு புள்ளைய கொலை பண்றாங்க, ஒரு புள்ளைய ஒன்று ஒரு பாவம் எழுதப்படாது பிள்ளைக்கு, கொலை பண்றாங்க, ஒரு போட் ஒரு தோணி ஒரு கப்பலை உடைக்கிறாங்க, எல்லாம் டேமேஜ், எல்லாம் நஷ்டம். புள்ளைய கொலை பண்றதுல என்ன நன்மை இருக்கு? போட்டை உடைச்சா போட் தாண்டி போகும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹிலூர் அலைஹிஸ்ஸலாமையும் இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு போன போட் அது, அந்த போட்டை டேமேஜ் பண்றாங்க. நீங்க போயிட்டு உங்களோட அறிவிக்காக தேடி பாருங்க, அதுல என்ன நன்மை இருக்குது? அடுத்த விஷயம், இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிட்டான். ஆண்களுக்கு என்ன காரணம் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் பெண்களை விலாவிலே இருந்து படைத்திருக்கின்றான். உங்கள் பெண்களோடு அழகா நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த விழாவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வளைவான விழாக்களிலே ஆகும் வளைவானது அலாஹு உயர்வான இந்த விழா. இந்த உயர்வான விழாவில இருந்துதான் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ ஒரேடியாதனை நேரவாக்க நேராக்க பார்த்தால் அந்த விழாவை குடிச்சு நீ ஒரேடியா நேரவாக்க என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும், பட்டாசு போயிடும். அதுதான் தலா. ஒரேடியா உங்களால் நேரவாக்கல, அதனாலதான் அல்லாஹ் இவ்வளவு உபதேசத்தை சொல்றான். கல்யாணம் முடிச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் வாழ்ந்தவங்க தலாக். எங்க உங்களோட வாழ்க்கை ஒரு அநியாயமாக ஒரு கன்னி பெண் விதவையாக்கப்படுகின்றால் காரணம் நீங்கள் ஆயிரத்தெட்டு சொல்லலாம், பெரிய ஒரு அநியாயம் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. கவலையோடு சொல்லுகின்றேன் சகோதரர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். இவ்வளவு உபதேசத்தையும் ஏன் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு சொல்கின்றான், பெண்களோடு பொறுத்து செல்லுங்கள் என்று? அவர்கள் வளைவான விழாவில இருந்து படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விழாவை நீங்கள் ஒரேடியாக துக்கையுமா அதன் நேராக நீங்கள் நேராக்குவதற்கு முயற்சித்தால் கசர்தஹு நீங்கள் உடைத்து விடுவீர்கள். நீங்கள் அப்படியே அதனை விட்டு விட்டால் அது வளைவாகவே இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய பெண்களோடு அழகாக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதற்காக வளைஞ்ச விழாவை வளைவாகவே வையுங்கள் என்று சொல்லல்ல சல்லா அலி சொல்லம். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, உபதேசம் உள்ள இடத்துக்கு கூட்டி போங்க. அவங்கள நிறைய பலகீனம் இருக்கி சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்க வாசலை கண்டேன். அந்த சொர்க்க வாசலில் இருந்து பார்த்தேன், நுழைந்தவர்கள் எல்லாரும் மிஸ்கீன்கள், ஏழைகள். நரகவாசலிலே நின்றேன், நரகவாசலில் நுழைந்தவர்கள் எல்லாரும் பெண்கள். பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போகின்றார்கள். கேட்டார்கள் அருமை சஹாபாக்கள், யார் ரசூலுல்லா, ஏன் அவர்கள் நரகம் செல்கின்றார்கள்? சொன்னார்கள், அவர்கள் நிராகரிக்கிறார்கள், அவர்கள் மறுக்கிறார்கள். கேட்டார்கள், யார் ரசூலுல்லா, அவர்கள் அல்லாஹ்வையே மறுக்கிறார்கள். ஏன்? முஸ்லிம்கள் முஸ்லிமான பெண்கள் அல்லாஹ்வையா மறுக்கிறார்கள், நரகம் செல்கின்றார்கள்? சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ்வை அவர்கள் மறுக்கவில்லை, அவர்கள் கணவனுடைய நன்றியை மறக்கின்றார்கள். அவன் காலம் முழுக்க அவளுக்கு உதவி செய்து இருப்பான், காலம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவனுடைய வயிற்றை கட்டி. இன்று பாருங்கள், சகோதரர்கள் வெளிநாடுகளை சென்று எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு வீடுகளில் இருப்பவர்கள், நான் எங்களுடைய இந்த ஜமாத்தை பற்றி பேசவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களை பெரும்பாலும் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். நான் இந்த வெளியில இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுகின்றேன், அவர்கள் கேஸ்டிக்கை உருவாக்கி நோய்களை உருவாக்கி வருஷ காலமாக வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்து அனுப்பிய பணங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு இவர்கள் சொகுசாக ஆடம்பரமாக வாழ்ந்து இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு ஒரு பிரச்சனை வந்ததோட என்னத்தான் செஞ்சீங்க? நான் உங்களை கல்யாணம் முடிச்சதுக்கு என்னத்தை கண்டேன்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதே வார்த்தையை சொல்றாங்க, கல்யாணம் முடிச்சதுக்கு உங்களை என்னத்தை கண்டேன்? இந்த ஒரு வார்த்தையால நடந்து போறாங்க. அல்லாஹ் எங்களுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும். பெண்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், முதலாவது என்னுடைய பெண்களுக்கு. பெண்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதிகமான பெண்கள் நரகம் செல்கின்றீர்கள். ரெண்டாவது, அதிகமா பிள்ளைகளை திட்டுறீங்க, குழந்தைகளை போட்டு எதுக்கு எடுத்தாலும் திட்டு, சனியனே நாயே பேய அதே கழுதே மூதவையை போட்டு எல்லாத்துக்கும் திட்டு. ஏ, அவங்க திட்டத்துக்கு காரணம் என்னண்டா, அவங்களுக்கு ஒர்க் லோட், பிள்ளையிட வேலையை பார்க்கணும், மாப்பிள்ளையிட வேலையை பார்க்கணும், சமையல் வேலையை பார்க்கணும், எல்லா வீட்டு வேலையும் பார்க்கணும், நோய்கள் வேற, மாசம் மாசம் அவர்களுக்கு டேட் வந்து அது வருத்தம் வேற, வருஷத்துல பிள்ளைய பெற்று அது வேற 40 நாள். இப்படி அவங்களோட பொடியே பலகீனமா இருக்கிற நேரம் பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து கரைச்ச பண்ற நேரம் திட்டுறாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும், பிள்ளைகளை திட்டுறதால நடக்குது. ஒன்று, கணவனை நிராகரிக்கிறாங்க நன்றிய, ரெண்டாவது பிள்ளைகளை திட்டுறாங்க. இதனாலதான் அல்லாஹ் உபதேசிக்கிறான், நீ அவங்களை விட்டு போட்டுறாங்க, அவங்களோட பிரச்சனையை கண்டு தூக்கி வீசுறாதீங்க, அவங்க நிறைய பலகீனம் நீக்குது. நீங்க உங்களோட மனைமார்களுக்கு அவங்க பிள்ளைகளை பெற்று தாராங்கன்னு நல்ல சத்தான விளக்குன்னு சாப்பாடுகளை வாங்கி கொடுக்குறீங்களா? கொடுக்கணும். அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? அல்லாஹ் தூங்கி கொண்டிருப்பாங்க, போனதோட சாப்பாடு வை, அவ அப்பதான் எல்லா வேலையும் செஞ்சு போட்டு சாஞ்சிருப்பா பெட்ல. மாப்பிள்ள தூக்கம் போவாது ஒழுங்கா, அப்படி வந்துருவாரே வந்துருவாரே, சாப்பாடு வச்சு வைக்கணுமே வைக்கணுமே, ஒழுங்கா தூங்கவும் போவாது. இப்படி கணவன் இருக்க கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் முன்மாதிரி இருக்கிறது. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதை, ஒருவர் தூங்குவதை கண்டால் சலாம் சொல்வது கடமை, ஆனால் மென்மையாக சலாம் சொல்வார்கள். இன்னொருவருக்கு மென்மையா அந்த சகோதரனுடைய தூக்கத்தை கெடுக்க மாட்டார்கள். தூக்கம் முக்கியமானது, ரெஸ்ட் வேணும். அதே போன்று அடுத்த உபதேசம் எமது வாலிபர்களுக்கு, ஆனால் நேரம் இட கொடுக்கவில்லை. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு உபதேசம், வாலிபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களே நீங்கள் திருமணம் செய்யுங்கள். குடும்ப வாழ்க்கையிலே பிரதானமானது திருமணம். யா மாஷர ஷபாப், வாலிபர்களே நீங்கள் திருமணம் செய்யுங்கள். யாரு மனிதத்தா மின்குமுல் பா, யாரு வீடு வசதி இருக்கிறாரோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ, கல்யாணம் கட்ட கல்யாணம் முடிங்க. பிரம்மச்சரியம் மார்க்கத்தில் இல்ல, ஒரு வாலிபன் பிரம்மச்சாரியா இருக்கையில அவன் கல்யாணம் முடிக்கணும். அல்லாஹு தஆலா எல்லா ஆசாபாசங்களையும் அவனுக்கு வைத்திருக்கின்றான். அவன் நோயாளியாக அவனுடைய உணர்ச்சி நரம்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தாலே தவிர, அவன் பாவங்களிலே தப்ப வேண்டுமாக இருந்தால் திருமணம் செய்யுங்கள். முடியலையா நோன்பு வைங்க. எனவே வாலிபர்கள் ஒன்றோ திருமணம் முடிக்கணும், இல்ல நோன்பு பிடிக்கணும். இந்த அமல் எங்களை வரணும். எனவே வாலிபர்களை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் நாங்கள் என்ன செய்யணும், எப்படி வாலிபர்களை வளர்க்கணும்? நான் சொல்லிட்டேன், வளர்த்துக்கொண்டு வருகின்ற நேரமே அவர்களை எங்களோடு சேர்த்து அரவணைத்து எங்களுடைய தொழுகைகளையும் எங்களுடைய ஓதல்களையும் எங்களுடைய ஹதீஸ் வாசிப்புகளையும் அவர்களோடு சேர்த்து நாங்கள் வளர்த்து வந்தால் மட்டும்தான் இந்த வாலிபர்களை எங்களால் வளைக்க முடியும். இல்லை என்றால் ஐஸ்ன்னு சொன்னனே, சின்னத்துல ஐஸ் ஆசைப்பட்டாங்க, ரெண்டாவது ஐஸ் போத, மூன்றாவது ஐஸ் பெண்கள், ரெண்டும் ஐஸ் தான், ரெண்டுக்கும் போயிருவாங்க. புள்ள உங்களுக்கு இல்ல, பொம்பளையோட போனாலும் புள்ள இல்ல, போதையோட போனாலும் புள்ளை, உங்களால் எடுக்கவே இல்லாத கடைசி வரைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சமுதாயம் போதையினால் அழிந்து கொண்டு போய் செல்லுகின்றது, போதைக்கு அடிமையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கவில்லை என்றால் உங்களால் ஒருபோதும் திருத்த முடியாது. அவர்களுக்கு மீசை முளைக்க முன்பு அவர்களுடைய 10 வயது பருவத்திலிருந்தே நீங்கள் அவர்களை சரியாக கண்காணிக்க வேண்டும். மீசை வந்தால் தான் ஆசை வரும், அது ரெண்டாவது ஐஸ், அதுக்கு முந்தி போதை வந்துடும். எனவே வாலிபர்கள் திருமணம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ திருமணம் செய்யற நேரம் உனக்கு வெற்றி வேணுமா, போன்ற பிள்ளைகளை நல்ல சமுதாயமா அணி வளர்க்கணுமா, சிறந்த தலைவர்களா அணி உருவாக்கணுமா, ரப்பனா ஹப்லானா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா மின் குர்ரத்தி அயுன். நபிமார்களுடைய பிரார்த்தனை, ரப்பே எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளிலே, எங்களுடைய மனைவிமார்களிலே, மனைவிமார்களிலே பிள்ளைகளிலே கண் குளிர்ச்சியை தருவாயாக, அவர்களை எங்களுடைய சமூகத்தாருக்கு முன்மாதிரி மிக்க இமாம்களாக நீ ஆக்குவாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கணும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக. அப்படி முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாக நாங்கள் மாற்றணுமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லணும் என்ன, தீனுள்ள பிள்ளை நீ பார்த்து முடியும். பெண் 4 விஷயத்துக்காக நீ திருமணம் செய்யப்பட்டால் சொல்லுவாங்க, சாதாரண பாசையில சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். அது உண்மைதான். அதான் சொல்றாங்க, உனக்கு வெற்றி வேணுமா, இந்த உலகத்திலையும் நீ நல்லா வாழணுமா, மர்மையிலே உனக்கு வெற்றி வேணுமா, தீன்குல பெண்ணை நீ பார்த்து தேர்வு செய். இன்று அது எங்களுடைய நடைமுறையிலே வர வேண்டும், நடைமுறையில இருக்கிறது. நான் ஒரு சகோதரனை இன்று நான் உதாரணம் காட்டலாம் என்று நினைக்கின்றேன். திருமண விஷயங்கள் என்னிடத்திலே பலர் சொல்லுவார்கள், ஆனால் அதிகமாக சொன்னவர்கள் எல்லாரும் ஒரு மாப்பிள்ளை பாருங்களேன், அப்படிதான் நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்க. சகோதரர்கள் வந்து பொண்ணு பாருங்களேன்னு சொன்னவர்கள் குறைவு. எங்கட அப்துல் ராஜிக் சார் இருக்கிறாங்களா, புத்தளம் அப்துல் ராஜிக், மஹதி சகோதரர் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, மார்க்கம் உள்ள பொண்ணு பாருங்க, உடுத்தின உடுப்போட நான் எடுத்துக்கொள்வேன், ஒண்ணும் தேவல்ல. எவ்வளவு ஒரு முன்மாதிரி. நிறைய சகோதரர்கள் இருக்கின்றீர்கள், நான் இல்லைன்னு சொல்லல, நிறைய சகோதரர்கள் அப்படித்தான் திருமணம் செய்திருக்கின்றீர்கள், இல்லைன்னு சொல்லல. இது கிட்டத்தில் உள்ள சம்பவம் சுற்றி நான் நினைவு காட்டுறேன். மகதி இருக்கிறீங்களா? மகதி எங்க? மகதி சரி, நீங்க விசாரிச்சு பாத்துக்கொள்ள மகதிய. உண்மையான சம்பவம், அவர் பொண்ணை பார்த்துட்டாரு. இப்படித்தான் வாலிபர்கள் இருக்கணும், தீன் குல பெண்ணை தேடணும். எப்படி தேடணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி, உனக்கு சக்தி இருந்தால், உனக்கு வீடு வாய் வசதி இருந்தால், நீ திருமண அமைப்பில் அவர் பெண்ணை தேடுறார். இப்படி நாங்கள் வாலிபர்களுக்கு பக்குவம் கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சம்பாதிச்சு பொம்பளைக்கு ஊடு கட்டுறது நாங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. ஊடு கட்டணும் ஆண் பிள்ளைக்கு, ஊடு கட்டணும் ஆண் பிள்ளைக்கு, சொத்துக்களை சேர்க்கணும் ஆண் பிள்ளைக்கு. அந்த ஆண் பிள்ளைக்கு சொல்லணும், நீ இப்ப தீன் குல பெண்ணை தேர்வு செய். இதுதான் இஸ்லாம். இதுக்கு நிறைய சான்றுகள் அல் குர்ஆனில் இருக்கிறது. நேரம் இடம் தரவில்லை. என்னுடைய நேரத்தை இந்த தொழில்நுட்ப கோளாறு எடுத்துக்கொண்டது. எனவே வாலிபர்களே, நீங்கள் நாளைய தலைவர்கள், உங்களுடைய சமூகம், உங்களுடைய சந்ததிகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நாளை மறுமையிலே உங்களோடு சொர்க்கம் நுழைய வேண்டுமா இருந்தால் தீன் குல பெண்ணை தேர்வு செய்யுங்கள். பெற்றோர்களே, உங்களுடைய வாலிப குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த பக்குவத்தை ஊட்டி வளருங்கள், இஸ்லாமிய பற்றுகளை ஊட்டி வளருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தார்கள்? திருமணம் செய்தார்கள். 15 வருடம் மூத்த கிழவியை திருமணம் செய்தார்கள். ஹதீஜாவை திருமணம் செய்தார்கள். 40 வயது மணமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. இப்ப இன்னைக்கு மெச்சு பாக்குறாங்க, மாப்பிள்ளை விட பொண்ணுக்கு வயசு குறைவாக்கணும். இல்லாடி வாழ்க்கை சரி வராது, பிரச்சனை வருமா? சுபஹானல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நான் யாருலயுமே ரோசம் கொண்டதில்ல, இந்த ஹதீஜாவுல ரோசம் கொண்ட மாதிரி. ஒரே பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜான் இருப்பாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவ்வளவு அந்நியமாக இருந்தாங்க. இவ்வளவு எல்லாம் அந்நியமாக இருந்த பிறகு என்ன மனசு வருகிறது அவர்களை விட்டு பிரிவதற்கு? தலாக் என்று உடனடியாக முடிவதற்கு, முடிவெடுப்பதற்கு என்ன காரணம்? ஒரு நாளாவது நீங்கள் அவர்களோடு கலக்கவில்லையா? எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தலாக் என்ற முடிவுக்கு யாரும் போய்விடாதீர்கள். அது சாதாரணமான ஒன்றாக இந்த சமூகத்தில் மாறிவிட்டது. எனவே அந்த நோய் எங்களிலே வரக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேனே தவிர, இருக்கிறது என்பதற்காக சொல்லவில்லை. எனவே இந்த சொல்லப்பட்ட உபதேசங்களை என்னுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய மனைமார்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய மனைமார்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹி வலகும் மினல் கஃபூர் ரஹீம்.